ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்பு இதயங்களே, சில ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் ஒரு நாள் ரயில் பயணத்திற்கு முன்பதிவு செய்வதற்காக நான் வரிசையில் நின்று கொண்டிருந்தேன். வரிசை மிக நீளமாக இருந்தது. இவ்வளவு கூட்டம் இருந்தும் ஒரே ஒரு அலுவலர் மட்டும் வேலை செய்து கொண்டிருந்தார். எப்படியும் நான் அந்த முன்பதிவு ஜன்னல் பக்கம் செல்ல இன்னும் அரை மணி நேரம் ஆகும் என்று தெரிந்தது. வேறு வழியின்றி நான் கொண்டு வந்திருந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அரை மணி நேரம் சென்றது. நான் பதிவு செய்யும் ஜன்னலையும் நெருங்கிவிட்டேன். நான் தான் அடுத்தது. அந்த நேரம் பார்த்து மற்றொரு அலுவலர் அடுத்த ஜன்னலை திறந்தார். எனக்கு பின் வரிசையில் வெகு குறைந்த நேரமே நின்று கொண்டிருந்த பலர் அந்த ஜன்னலுக்கு சென்றனர். முன்பதிவை ஆரம்பித்தனர். அவர்களில் ஒருவர் எனக்கு முன் தன் வேலையை முடித்துவிட்டு போனார். அவர் என்னை பார்த்து சிரித்ததைப் போல் எனக்கு தோன்றியது. எனக்குள் ஏகப்பட்ட எரிச்சல், கோபம். நான் அரை மணி நேரமாக காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் எனக்கு பின் வந்தவர்கள் அவ்வளவு நேரம் வரிசையில் நிற்கவில்லையே என்ற எரிச்சல். வீட்டுக்கு திரும்பியதும் ஏன் எனக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது என்று கொஞ்சம் ஆராய்ந்தேன். நான் வரிசையில் நிற்க ஆரம்பித்தபோது எப்படியும் நான் வந்த வேலை முடிய அரை மணி நேரம் ஆகும் என்று தீர்மானித்துவிட்டேன். அதேபோல் அரை மணி நேரம் கழித்ததும் என் வாய்ப்பு வந்தது. என் வரிசையில் யாரும் குறுக்கே புகவில்லை. என் வாய்ப்பை வேறு யாரும் பறித்துச் செல்லவில்லை. ஆனால் அடுத்த ஜன்னல் திறந்ததால் எனக்கு பின் வந்து வரிசையில் நின்ற சிலர் எனக்கு ஈடாக அல்லது எனக்கு முன்னதாக வாய்ப்பு பெற்றனர். இதைக் கண்டு நான் ஏன் எரிச்சல் கொண்டேன்? எனக்கு பின் வந்தவர்கள் என்னைப் போல் நேரத்தை வீணாக்கவில்லை என்று கோபமா, அல்லது அவர்களுக்கு என்னை விட கூடுதல் அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டதே என்று கோபமா? நியாயமாக பார்த்தால் எனக்கு பின் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் அரை மணி நேரமாவது அந்த வரிசையில் நின்றிருக்க வேண்டும், இல்லையா? அன்பு நெஞ்சங்களே, நியாயமாக பார்த்தால் என்று நாம் அடிக்கடி சொல்லிக்கொள்ளும் நீதி நியாயங்கள் எல்லாம் நம்மை விட மற்றவர்கள் அடையும் அதிர்ஷ்டத்தை பார்த்து நாம் அடையும் பொறாமையை நியாயப்படுத்த நாம் சொல்லிக்கொள்ளும் சாக்குப்போக்குகள். என் எரிச்சல், கோபம் எல்லாம் எனக்கு ஒன்றை மட்டும் மிக தெளிவாக சொல்லித்தந்தன. என் மனம் இன்னும் கொஞ்சம் பறந்து விரிய வேண்டும் என்ற உண்மையை இந்த கோபம் எனக்கு உணர்த்தியது. நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லியிருக்கும் உவமையை நினைத்து பார்க்கும்போது மீண்டும் எனக்குள் சிறிதளவு கோபம் தலை தூக்கியதைப் போல் உணர்ந்தேன். நீங்களும் வாசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கும் கோபம் தலை தூக்கலாம். நாள் முழுவதும் உழைத்தவருக்கும் நாள் இறுதியில் வந்து ஒரு மணி நேரம் உழைத்தவருக்கும் ஒரே அளவு கூலி கொடுக்கும் ஒரு முதலாளியை பற்றிய உவமை இது. தன் திராட்சை தோட்டத்தில் பணி செய்ய ஆட்களை தேடிச் செல்லும் ஒரு முதலாளியின் கதை. காலை 6 மணி முதல் அவர் ஆட்களை பணிக்கு அமர்த்துகின்றார். மாலை 5 மணி வரை ஆட்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றனர். மோசேயின் சட்டப்படி எந்த ஒரு தொழிலாளிக்கும் மாலை 6 மணிக்கு கூலி கொடுக்கப்பட வேண்டும். தொழிலாளிகள் ஒவ்வொரு நாளும் ஊதியம் பெற்றால்தான் அவர்கள் வீட்டில் உணவு இருக்கும். எனவே அவர்களுக்கு மாலை 6 மணிக்கு கூலி கிடைத்தால்தான் அவர்களால் இரவு உணவை தன் மனைவி மக்களுக்கு வாங்கிச் செல்ல முடியும் என்ற எண்ணத்தில் மோசேயின் இந்த சட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. எனவே உவமையில் வரும் முதலாளி மாலை 6 மணி ஆனதும் தொழிலாளிகளுக்கு கூலி கொடுக்க துவங்குகிறார். இனி அன்பர்களே, தொடர்ந்து இந்த உவமையை இயேசுவின் வார்த்தைகளிலேயே கேட்போம்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 20. மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த எவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார்.
அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணாந்து, களங்கமில்லாந்து கருணை சேர்ந்து, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் எல்லா உவமைகளிலும் புரட்சியான கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. பாரம்பரியம் என்ற பெயரில் சமுதாயம் கொண்டிருந்த தவறான எண்ணங்களை புரட்டி போடும் கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த உவமையிலும் புரட்டி போடுதல் நடந்துள்ளது. உதாரணமாக, நமது எண்ணப்படி அந்த முதலாளி யாருக்கு முதலில் கூலி கொடுத்திருக்க வேண்டும் சொல்லுங்கள். காலையிலிருந்து வேலை செய்தவர்களுக்கு முதலில் கூலி கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர் இறுதியாக வந்தவர்களுக்கு முதலில் கூலி கொடுக்கின்றார். இந்த உவமையின் புரட்சி இங்கு ஆரம்பமாகின்றது. ஒரே ஒரு மணி நேரம் உழைத்த அவர்களுக்கு ஒரு நாள் முழுவதற்குமான கூலி, அதாவது ஒரு தெனாரியம் கொடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு தலைகால் புரியாத ஏகப்பட்ட மகிழ்ச்சி. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 12 மணி நேரம் உழைத்தவர்களுக்கும் இதைக் கண்டு மகிழ்ச்சி. அவர்களுக்கு வேறொரு வகையில் மகிழ்ச்சி. 1 மணி நேரம் உழைத்தவர்களுக்கே ஒரு தெனாரியம் கிடைத்ததென்றால், தங்களுடைய 12 மணி நேர உழைப்பிற்கு 12 தெனாரியம் கிடைக்கலாம் என்று அவர்கள் மனம் கணக்கிட்டிருக்கும். எனவே அவர்களும் ஆனந்த எதிர்பார்ப்பில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? அவர்களுக்கும் 1 தெனாரியம் மட்டுமே கொடுக்கப்பட்டது. பேசப்பட்ட நியாயமான தினக்கூலி அதுதான். அத்தொழிலாளிகளின் கண்ணோட்டத்தில் இது அநியாயம், அக்கிரமம், அநீதி. நமது கண்ணோட்டத்திலும் அவர்களது ஏமாற்றம், கோபம் நியாயமாக தெரிகின்றது, இல்லையா? ஆனால் முதலாளியின் கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால், உழைத்த எந்த தொழிலாளியையும் அந்த முதலாளி ஏமாற்றவில்லை, அவர்கள் வயிற்றில் அடிக்கவில்லை. அனைவருக்கும் நியாயமான பேசப்பட்ட கூலியையே கொடுத்தார். இறுதியில் வந்தவர்களுக்கு நீதி நியாயம் என்ற கணக்கையெல்லாம் தாண்டி தாராளமாக கொடுத்தார். முதலாளி காட்டிய தாராள குணம், நீதி இரண்டையும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை பணியாளர்களால். அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் நிபந்தனையற்ற அன்பு, குறைவின்றி வழங்கும் அவரது தாராள குணம், அதே நேரம் இறைவனின் நீதி, இவைகளைப் பற்றி நாம் அவ்வப்போது எண்ணி பார்க்கின்றோம். இறைவனின் அன்பு அளவற்றது, நிபந்தனையற்றது என்பதையெல்லாம் சிந்திக்கும்போது அவரது நீதி எங்கே என்ற கேள்வி எழுகின்றது. அவர் நீதியானவர் என்பதை வலியுறுத்தும் போது அவர் அன்பு எங்கே போயிற்று என்று சந்தேகம் எழுகின்றது. நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வகையில் இயேசு சொல்லும் உவமைகள் அமைந்துள்ளன.
அன்பு என்பது
எனதருமை அன்புள்ளங்களே, இந்த உவமைகள் வழியாக இயேசு காட்டும் கடவுளும் நமது எண்ணங்களில் வளர்ந்துள்ள கடவுளும் மாறுபட்டவர்கள். இன்று நாம் வாசித்த அந்த உவமையின் இறுதியில் அந்த முதலாளி கேட்ட கேள்வியை மீண்டும் ஒருமுறை செவிகொடுத்து கவனமாக கேட்போம். தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா? நான் கடவுளாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்று அன்புள்ளங்களே கடவுள் நம்மை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? கடவுளை கடவுளாக இருக்க விடாமல் நமது எண்ணங்களின்படி அவரை பலவிதங்களில் வளைத்து நெளித்து விடுகின்றோமோ என்று அஞ்சுகிறேன். அளவு கடந்த அன்பும் தரமறியாது வழங்கும் தாராள குணமும் கொண்டவர் இறைவன், உண்மைதான். நீதியோடு நடுநிலையோடு செயல்படுபவர் இறைவன், உண்மைதான். இவ்விரு குணங்களையும் தனித்தனியே சிந்திக்கும்போது பிரச்சினைகள் எதுவும் இல்லை. ஆனால் இறைவனின் அன்பையும் நீதியையும் இணைத்துப் பார்க்கும்போதுதான் பிரச்சினைகள் ஆரம்பமாகின்றன, இல்லையா? ஆனால் அன்புள்ளங்களை நினைத்துப் பாருங்கள், கடவுளின் அளவு கடந்த அன்பையும் நீதியையும் இணைக்க முடியாமல் தவிப்பது நாம் தான், கடவுள் இல்லை. கடவுள் தன் நீதி இருக்கை மீது அமர்ந்து தீர்ப்பு சொல்வதற்கு முன் நாம் கடவுளின் இடத்தை எடுத்துக்கொண்டு நம்மை சுற்றியுள்ள பலருக்கு தீர்ப்புகள் வழங்கிவிடுகின்றோம். இதில் வேடிக்கை என்னவென்றால், நாம் வழங்கிய தீர்ப்பை தான் கடவுளும் தருவார் என்றும் முடிவு செய்து விடுகின்றோம். அந்த நேரத்தில் கடவுள் தனக்கே உரிய அழகோடு தன் நீதியையும் அன்பையும் தாராள குணத்தையும் இணைத்து அவர் முடிவுகள் எடுக்கும்போது நாம் ஏமாந்து போகின்றோம். இறுதியில் வந்தவர்களுக்கும் நமக்கு இணையாக அல்லது நம்மைவிட உயர்ந்த நன்மைகளை செய்யும்போது நாம் ஏமாற்றம் அடைகின்றோம், முணுமுணுக்கின்றோம். அந்த நேரத்தில் கடவுள் நம் பக்கம் திரும்பி, நான் கடவுளாயிருப்பதால் உனக்கு பொறாமையா என்று கேட்கின்றார். நம்முடைய பதில் என்ன? அன்பு இதயங்களே, கடவுளை கடவுளாகவே இருக்க விடுவோம். அப்போது நமக்கும் அந்த தெய்வீக இயல்பில் ஒரு சிறு பங்காவது கிடைக்குமே.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.